Honorable Ali Sapre, you have 16 minutes.
Order, please.
Yeah. Hello.
Honorable Kokila Gunwardana, welcome to the chair.
අර මන්ත්‍රීතුමනි අර මිනිත්තු දාශය පටන් ගන්න දැන්ද නැගිටවෙච්ච වෙලා
දැන්
හරි ගරු මූලාසනාරූට මන්ත්‍රීතුමියනි අද දින මේ වැදගත් පනත් කීපයක් පිළිබඳව කරුණු කීපයක් කීමට අවස්ථාව ලැබීම පිළිබඳව මම සන්තෝෂ වෙනවා විශේෂයෙන්ම අපි සියලුම දෙනාම දන්නවා පෞගිය කාලය තුළම හැම වෙලාවෙම අපිට කියපු දෙයක් තමයි ලංකාව සීමාවක් නැතුව ණය අරගෙන ඒ ලංකාවේ ජනගහනය බෙදලා මෙච්චර ප්‍රමාණයක් ණයයි කියලා දිගින් දිගටම කිව්වා. මේ ණය ගැනීමේ සීමාවක් නැති වෙලා හින්දා ඒක ගෙවා ගන්න බැරි වෙච්ච හින්දා අපි තීරණය කළා ණය ගෙවන එක తాවකාලිකව අත්හිටුවන්න. ඒකටත් විවිධ දේවල් කිව්වා. ඒ ණය ගෙවන එක తాවකාලිකව අත්හිටුවලා අපි දැන් සාකච්ඡා කරගෙන යනවා අද උදේ දකින්නට ඇති. IMF වාර්තාවට අනුව ඔවුන් කියනවා අවසාන අදියරට ඇවිල්ලා තියෙනවා කියලා. මේ සාකච්ඡා සාර්ථක වුණොත් දේශීය ණය සහ විදේශීය ණය සහ ඒ මත පොලිය සහ එය ගෙවීම සඳහා යන කාලය දුරස්ත කිරීම ඇතුළු ඒ සමස්ත ක්‍රියාවලිය තුළ ශ්‍රී ලංකාවේ ජනරජයට අයිතිවන සමස්ත වාසිය ඇමරිකානු ඩොලර් බිලියන 17ක් මේක එපා කියලාද කියන්නේ මේක වැරදි දෙයක්ද ණය ගෙවා ගන්න බැරි නම් අපි මොනවද කරන්නට ඕන සාමාන්‍ය ව්‍යාපාරිකයෙකුගේ තමන්ගේ ව්‍යාපාරයේ ණය ගෙවා ගන්න බැරි නම් ඔහු කරන්නේ බැංකුවට ගිහිල්ලා කතා කරලා ණය ප්‍රතිව්‍යුහගත කරන එක ඒ ණය ප්‍රතිව්‍යුහගත කරන එක තමයි ශ්‍රී ලංකා රජයේ විසින් 2022 දී ක්‍රියාත්මක කුණේ මට මතකයි මේ පාර්ලිමේන්තුවේදී ඒ තමන් විසින්ම අපි කියනවා ඉංග්‍රීසියෙන් self proclaim economist තමන් විසින් ආර්ථික විශේෂඥයන් ලෙස තමුන්ව හඳුනවා ගන්න කට්ටිය අපිට කිව්වා ලංකාවේ ඩොලර් එක 700ට යනවා 800ට යනවා 1000කට යනවායි කියලා කිව්වා. ඉතින් අපි ණය ප්‍රතිව්‍යුහගත කරපු හින්දා විදේශ ණය ගෙවන එක නවත්තපු හින්දා අපිට පුළුවන්කම තිබුණා ඩොලර් එක ඉදිරියට යන එක වළක්වලා රුපියල් ආරක්ෂා කරගන්න. කොච්චර දුරට ආරක්ෂා කරගන්න හැකි වෙලා තියෙනවද කියලා කිව්වොත් ගරු මන්ත්‍රීතුමියනි පෞවිය ගාල තුල අපිට හැකි වෙලා තියෙනවා 2023 වර්ෂයේ හා 24 වර්ෂයේ සමස්තයක් වශයෙන් එකට අරගෙන බැලුවම දල වශයෙන් 20%ක ප්‍රමාණයකින් රුපියල් ඇප්‍රීෂিয়েට් වෙලා තියෙන. කවුරුත් බලාපොරොත්තු වෙච්ච දෙයක් නෙවෙයි. රුපියල් 376ට ඔෆිෂියල් මාකට් එකේ ගිය එක 410ට අන්ඔෆිෂියල් මාකට් එකේ ගිය එක රුපියල් 302 දක්වා ගේන්නට 300 දක්වා එක් කාලයක 290 දක්වා ගේන්නට අපිට හැකියාව ලැබුණේ මේ තීන්දුව తీරන ගන්නට අපි නොපැකිලුණු හින්දා. එමනම් ගරු මන්ත්‍රීතුමියනි පහුගිය කාලය තුල අපි සියලු දෙනාම දන්නවා ලංකාවේ ණය දිගින් දිගටම වැඩි වෙලා තියෙනවා. ඒට හේතුව තමයි ඉවක් බවක් නැතුව ණය ගත්ත එක. මේ ණය විවිධ ආයතන වලින් විවිධ ඒජන්සි වලින් විවිධ කටයුතු සඳහා ගන්නවා. සමහර අවස්ථාවලදී හෙලිදරව් වුණා භාණ්ඩාගාරය තුලවත් ඒ පිළිබඳව නිවැරදි තොරතුරු නැහැ කියලා. එහෙමනම් මේ ණය කළමනාකරණය කර ගැනීම සඳහා සම මධ්‍යගත ක්‍රමවේදයක් සකස් කිරීමේ තියෙන වරද මොකක්ද? කිසිම වරදක් නැහැ. ඒකෙන් අපි උත්සාහ කරන්නේ ණය ගැනීම පාලනය කරන්න, ණය ගැනීම ක්‍රමවත් කරන්න, ණය ක්‍රමීම ඍජුවම යම් කිසි දෙයකට සම්බන්ධ නම් ඒකට අනුගත කරන්නට, ගන්න ණය ආපසු ගෙවීම සඳහා ක්‍රමවේදයක් සකස් කරන්න. මේක ලෝකයේ පිළිගත් සියලුම තැන්වල තියෙන දෙයක්. අපි සියලු දෙනාම නැවත නැවත කියනවා ආර්ථිකයේ විශාල වෙනසක් වෙන්නට ඕනේ. අපේ ආර්ථිකය දිරුවෙලා නැත්තිය අපනායනය පාදක කරගත් ආර්ථිකයක් අපි හදන්න ඕනේ කියලා කියනවා. එහෙමනම් එකම දේ කර කර නැවත ඒක කරන්න අපිට හැකියාවක් තියෙනවද? කිසිම හැකියාවක් නැහැ. 1991 වර්ෂයේදී ගරු මන්ත්‍රීතුමියනි, දල වශයෙන් බංග්ලාදේශය එක්ස්පෝර්ට් කරේ බිලියන 2.2ක් වටින භාණ්ඩ. වියට්නාමයේ එක්ස්පෝර්ට් කරේ, අපනයනය කරේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 3ක් පමණ වටින භාණ්ඩ. ලංකාවද එක්ස්පෝර්ට් කරා බිලියන 2.8ක් පමණ භාණ්ඩ. අද 2024 වෙනකොට වියට්නාමයේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 464ක් විශාල ආර්ථිකයක් ගොඩනගලා අපනයනය කරනවා. බංග්ලාදේශයේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 87ක් අපනයනය කරනවා. අපේ රටේ අපි තාම අපනයනය කරන්නේ බිලියන 16ක්. එහෙමනම් අපනයන ආර්ථිකය ගොඩනවයි කියලා කටින් කිව්වට, මෙතන උගුර ලේ වෙනකන් කෑ ගැහුවට, එහෙම නැත්නම් කොන්ස්පිරසි තියරි එකක් මවාපාලා මුළු ලෝකෙම බලාගෙන ඉන්නේ ලංකාව ගිලගන්නයි කියලා කතා කිව්වට, ඒකෙන් අපනයන ආර්ථිකය ගොඩනගන්නේ නැහැ. අපනයන ආර්ථිකය ගොඩනගන්නට නම් අපි ලංකාව තුල ආයෝජනය සඳහා අවශ්‍ය අවස්ථාව දෙන්නට ඕන. ලංකාවේ මිලියන 22ක් විතර තියෙන මාකට් එකට ආයෝජනය කරන්න කවුරුත් එන්නේ නැහැ. එහෙමනම් ඒ මාකට් එක අපි පුළුල් කරන්නට ඕන. ඒ මාකට් එක පුළුල් කරන්නට නම් අපි නිදහස් වෙළඳ ගිවිසුම් වලට එළඹෙන්නට ඕන. ඒ හින්දා තමයි කල්පනා කරලා බලන්නේ, සිංගප්පූරුව වගේ රටක් අරගත්තම ගිය අවුරුද්දේ ඔවුන්ගේ එක්ස්පෝර්ට් එක අපනයනය බිලියන 864යි. 864යි ගරු මන්ත්‍රීතුමියනි, අපේ 16යි. කී දෙනාද ඉන්නේ සිංගප්පූරුවේ? සයිස් එක කීයද? මොකද්ද වෙනස? ප්‍රතිපත්ති වල වෙනස. අපි බොරු දේශානුරාගයක් මවාපාලා හැම දෙයටම විරුද්ධ වෙනවා. ලෝකයේ ආර්ථිකයේ විශාලත්වය ට්‍රිලියන 86යි. ඒ කියන්නේ බිලියන 86000යි. අපේ ආර්ථිකයේ විශාලත්වය බිලියන 88ට තිබුණා, 74ට සංකෝචනය වුණා 2022. ඒක බැලුවොත් ප්‍රතිශතයක් ඇටියට ලෝක ආර්ථිකයෙන් 0.08ක්. එහෙනම් මේ අනිත් මිනිසුන්ට ඇවිල්ලා අපෙන් ගිල ගන්න දෙයක් නැහැ. එහෙනම් මේ බය වෙලා භූතයෝ මවලා මේ ප්‍රශ්නට විසඳුම් හොයන්නට බෑ. ලංකාව 1978 ආසියාවේ මේ පළාතට මුලින්ම විවෘත කරපු රටක්. ඒ වුණාට ඉදිරියට යනකොට ඒ විවෘත කිරීම නවත්තලා තනිකරම සංකෝචනය කරලා ලංකාවේ ඉන්න ව්‍යාපාරික ප්‍රදර්ශනය විතරක් ආරක්ෂා කිරීම සඳහා ක්‍රමවේද ගෙනල්ලා වරින් වරට බිල්ලුමවල කතා කරලා ලෝකයේ තියෙන මේ පළාතම තියෙන ඉතාමත්ම සංගෘත ආර්ථිකයක් තමයි අද වෙනකොට ලංකාවේ ආර්ථිකය. එහෙමනම් අපිට හැමදාම පුළුවන් ඔය විදිහටම ණය අරගෙන අපනයන ආර්ථිකයක් ගැන කතා කිය කිය මේ බිලියන 16ට සීමා වෙලා ඇඟලුම් ටිකක් මහලා පිටරටට යවන්න. ඊට වඩා ඔබට යන්නට ඕන නම් ලෝකයේ විශාල කර්මාන්ත ලංකාවේ පිටවන්නට ඕන නම් ඒ තුලින් ලංකාවට ආයෝජන එන්නට ඕන නම් තාක්ෂණය ගලාගෙන එන්නට ඕන නම් ඊට අවශ්‍ය පසුබිම සැලසීමේ වගකීම රජයකට පැවරෙනවා. එහෙමනම් විශාල වශයෙන් අපිට ආර්ථික ප්‍රතිසංස්කරණ කරන්න සිද්ධ වෙනවා. ආර්ථික ප්‍රතිසංස්කරණ වලින් තොරව අනිත් අය කරලා තියෙන දේවල් වඩා හොඳින් කිරීමෙන් තොරව අපේ මාකට් එක මේ තියෙන ප්‍රමාණයට වඩා විශාල කිරීමකින් තොරව ඒ දේ අපිට සාර්ථකව කරගන්නට කිසිසේත්ම අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ. එම නිසා තමයි මේ අලුත් පනත් අපිට ගේන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඉන්දියාවේ ඉන්වෙස්ට් ඉන්දියා කියන ඒ ආයතනය පියුටුවට පස්සේ ඉන්දියාව නිදහස ලැබිලා පළවෙනි අවුරුදු 72 තුල ලබාගත්තු සම්පූර්ණ ආයෝජනට වඩා වැඩි ආයෝජනයක් 73 වෙනි අවුරුද්දේ ඉඳලා 75 වෙනි අවුරුද්ද දක්වා අවුරුදු 3 තුල ලබා ගන්නට හැකියාව ලැබුණා. ඒ සඳහා මොකද්ද කළේ? ඔවුන් එක එක ප්‍රාන්ත තරඟ කරනවා. එකිනෙක පරයලා ආයෝජකයාට අවශ්‍ය දිරිමත් වීම දෙනවා. ඒකෙන් අනිවාර්යයෙන්ම ඔවුන් නිර්මාණය කරනවා ඊට අවශ්‍ය පරිසරය. ඒ තුළින් උත්පාදනය කරනවා රැකියා අවස්ථා. අපි හිතාගෙන ඉන්නේ පිටරට මිනිස්සු මෙහෙට ඇවිල්ලා දන් දෙන්න ඕන කියලා. එහෙම කරෙන්නේ නැහැ. දෙනවා නම් හොඳයි. එහෙම කරෙන්නේ නැහැ. ඉංග්‍රීසියෙන් කියනවා දැයි nothing call a free meal. නිකන් දුන්නත් නිකන් නෙවෙයි දෙන්නේ. ඒක පිටිපස්සේ යම් කිසි අරමුණක් තියෙනවා. එහෙමනම් ආයෝජකය ගෙන්න ගන්නට ඕන නම් ආයෝජනය කියන එකෙන්ම අදහස් වෙන්නේ ආයෝජනය කරාම ප්‍රතිලාභයක් බලාපොරොත්තු වෙනවා. ලාභාංශයක් බලාපොරොත්තු වෙනවා. ඒ ලාභාංශය දෙන්න අපි පැකිලෙන්නට ඕනේ නැහැ. වියට්නාමයේ අද රටවල් 28ක් එක්ක 2000 වෙළඳ කිවිසුම් හදාගෙන තියෙනවා. ඔවුන්ගේ රට කඩාගෙන ගිහිල්ලාද? ඔවුන්ගේ රට විදේශකරණයට වෙලා ලක් වෙලා තියෙනවද? ඔවුන්ගේ රට උස්සගෙන ගිහිල්ලා තියෙනවද? මට මතක් වෙනවා අවුරුදු කීපයකට ඉස්සෙල්ලා කතාර් රාජ්‍ය ගිහිල්ලා පැරිස් නුවර බිල්ඩින්ස් ගන්නකොට හොටෙල්ස් ගන්නකොට විශාල වශයෙන් උද්ඝෝෂණ කරා. උද්ඝෝෂණ කරලා සමහර අය කිව්වා මේක කතාර්කරණය කරනවා, මේක විශාල රටට පාඩුවක් කියලා. එතකොට මැක්‍රොන් ජනාධිපතිතුමා කියනවා මේ හොටෙල් ගලවගෙන ගිහිල්ලා කතාරේ හදනවද ඒගොල්ලෝ? මේ හෝටෙල් මෙහෙම තියාගන්නවා, ඒකට මුදල් ආයෝජනය කරනවා, ඒකට මිනිස්සු එනවා, රැකියා සපයනවා, ටැක්ස් ගහනවා, වැට් ගහනවා, වඩා හොඳයි කියලා. එහෙම තමයි ලෝකයේ දියුණු රටවල් බල්ලා තියෙන්නේ. නැත්තම් ගිහිල්ලා ලන්ඩනයේ ගෙවල් ගන්න බැරි. ලන්ඩනය කොච්චර දියුණු රටක්ද? ෆයිනාන්ෂියල් කැපිටල් ඔෆ් ද වර්ල්ඩ්, වන් ඔෆ් ද ෆයිනාන්ෂියල් කැපිටල්ස් ඔෆ් ද වර්ල්ඩ්. ඒ හින්දා මම හිතනවා හැමදාම මේ බිල්ලොමවල මුළු ලෝකෙම බලාගෙන ඉන්නේ අපි උස්සගෙන යන්න කියලා හිතාගෙන. බොරු භීතියක් මවල මේ අපිට අපි යන සංවර්ධන ගමන යන්නට හැකියාවක් වෙන්නේ නැහැ. එම නිසා තමයි මේ ආර්ථික අලුත් අනපනත් අවශ්‍ය වෙන්නේ. අද වනකොට ඕනෑම ව්‍යාපාරිකයෙක්ගෙන් එහෙම නැත්නම් ආයෝජ්‍යයෙක්ගෙන් අහලා බලන්න, ඔවුන්ට ආයෝජනය කරන්න ලංකාවට එනකොට අවම වශයෙන් ආයතන 27කින් අනුමැතිය ලබා ගන්නට. හැබැයි කලාපයේ තරඟකාරී රටවල් වල තෙලංගානා ප්‍රාන්තයට ගිහිල්ලා බලන්න, තමිල්නාඩුවට ගිහිල්ලා බලන්න, ආන්ද්‍ර ප්‍රදේශ වලට ගිහිල්ලා බලන්න, ගුජරාත් වලට ගිහිල්ලා බලන්න, සති 3කින් ඔවුන් සියලුම අනුමැතිය ලබා දෙනවා. අනුමැතිය ලබා නොදුන්නොත් නිකම්ම ඔවුන්ට ආයෝජනය ක්‍රියාත්මක කරන්න අවස්ථාව ලැබෙනවා. අපි යනවා පරිසරෙන්, ඊට පස්සේ යනවා පළාත් පාලන සභාවට, ඊට පස්සේ යනවා පළාතේ පරිසර අධිකාරියට, ඊට පස්සේ යනවා මධ්‍යම පරිසර අධිකාරියට. මිනිස්සුන්ට තෑග්ගක් දෙන්නට ඕන ආයෝජනය කරනවා. ඉතින් මට නම් පුදුමයක් නෙවෙයි, සිංගප්පූරුවට බිලියන 874ක් දක්වා අපනයනය කරනකොට බංග්ලාදේශය බිලියන 87ක් දක්වා අපනයනය කරනකොට අපි හා සමානව 1991 වසරේ හිටපු වියට්නාමය ඇමරිකානු ඩොලර් බිලියන 464ක් අපනයනය කරනකොට අපි තාම අපනයනය කරන්නේ බිලියන 16ක් කියන එක පිළිබඳව කිසිම සැකයක් නැහැ. මේ පාර්ලිමේන්තුවේ වාඩි වෙලා කතා අහගෙන හිටියෝ. ඇයියේ උදේ ඉඳලා හවස වෙනකන් කියන්නේ අපේ රට විනාශ කරන්න, අපේ රට ගිල ගන්න, අපේ රට හොරකම් කරගෙන යන්න මේ විශාල කුමන්ත්‍රණයක් ලෝකවාසීන් හැමදෙනාම එකතු වෙලා ක්‍රියාත්මක කරන අදහස තමයි දෙන්නේ. ඒ ඇහිඳ මම හිතනවා මේ මානසිකත්වයෙන් යැපිලා ලෝකයේ අනිත් රටවල් වල කරලා තියෙන සාර්ථක ක්‍රමවේද අනුගමනය කරලා එක වින්ඩෝ එකක් යටතේ අපේ සියලුම අවශ්‍යතා සරලන ආකාරයට ඇස් ඇරගෙන රටට සුදුසු ආයෝජන ගෙන්වා ගැනීමේ ක්‍රමවේදයක් අපි සකස් කරන්නට ඕන. ඒ සඳහා අවශ්‍ය නීති අපි ක්‍රියාත්මක කරන්නට ඕන. ඒ ක්‍රියාත්මක කරනකොට අපි ඩිජිටල්කරණය සඳහා ඉදිරි මඟ තියන්නට ඕන. ඒ තුළින් දූෂණය, වංචාව, යම් ප්‍රමාණයකට අඩු කරගන්නට අපිට හැකියාව ලැබෙනවා. අපි හුඟක් වෙලාවට කියන කතාවක් තමයි මේ දූෂණය නවත්තලා හොරකම් කරපු සල්ලි ලංකාවට අරගෙන ගිහිල්ලා ප්‍රශ්නේ විසඳනවා. ලෝකේ රටවල් කීයකද හොරකම් කරපු සල්ලි නැවත අරගෙන ගිහිල්ලා රට ප්‍රශ්න විසඳලා තියෙන්නේ? මේක ඉතාමත්ම හොඳ සටන් පාඩයක්. නමුත් ඒකෙන් විතරක් රටක් හදන්නට බෑ. රටක් හදන්නට ඕන නම් දූෂණයට වැඩ බඳින්නට ඕන.
මුතුමන් තම මිනිත්තු දෙකක කාලයක්
අනිවාර්යයෙන්ම වැට බඳින්නට ඕන. ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්නට ඕන. නමුත් ඊට වඩා වැදගත් වන්නේ වැදගත් විදියට ආයෝජනයට පාර කපන, අපේ ණය පරිපාලනය කරන, අපේ උද්ධමනය පාලනය කරන, අපේ විවෘත ආර්ථිකය ලංකාවේ මිලියන 22කට සීමා නොවී අනිත් රටවල් එක්ක විවෘත වෙළඳ විසුම් මගින් ප්‍රසාරණය කරගත්ත අලුත් මාකට් එකක් හදලා ආයෝජකය ගෙන්වා ගන්න එක, ආයෝජකය ගෙන්වා ගන්නකොට ඔවුන්ව දිරිමත් කරන එක. ඔවුන් දිරිමත් කරන එකෙන් අදහස් කරන්නේ ඔවුන් ආයෝජනය කරනකොට ඔවුන්ටත් ඊට ලාභාංශ ලැබිය යුතුයි. කවුරු හරි බලාපොරොත්තු වෙනවා නම් ආයෝජනය කරලා ඇවිල්ලා සේවාවක් කරන්නයි කියලා උඩ බලාගෙන ඉන්න ඕනේ ආයෝජකය වෙනකන්. මොකද ලංකාවේ විතරක් නෙවෙයි ආයෝජනය කරන්න කරුණු තියෙන්නේ. එහෙනම් අපි යම් කිසි ක්‍රමවේදයක් තුල පහුගිය අවුරුදු දෙක තුල යම් ක්‍රමවේදයක් තුල වැඩ කරලා තියෙනවා. ඒක තුල ඩොලර එක රුපියල් 370 සිට 300 දක්වා අඩු වෙලා තියෙනවා. උද්ධමනය සිට 70 සිට අද වෙනකොට 1 දක්වා නැත්තම් 0.5 දක්වා අඩු වෙලා තියෙනවා. ටුවරිස්ලා එන එක විශාල වශයෙන් වැඩි වෙලා තියෙනවා. විදේශ ප්‍රේක්ෂණයේ 100% පමණ වර්ධනයක් තියෙනවා 2022ත් එක්ක. විශාල වශයෙන් ආයෝජන රටට ගලා එන ප්‍රවණතාවයක් අපිට ලැබිලා තියෙනවා. එතන නැවත වතාවක් හොදලා මඩේ දාලා ඒ තැනට යනවද? එහෙම නැත්නම් මේ උදා කරගත්ත මේ අලුත් වාතාවරණය තුල අපි එල්බගෙන හිටපු යල්පැන ගිය ක්‍රමවේද වලින් එළියට ඇවිල්ලා අපිත් විශ්වාස කරපු සමහර දේවල් වැරදි කියලා තේරෙනකොට අලුත් දේත් එක්ක හා හරි දේ එක්ක ගනුදෙනු කරලා සම්පූර්ණ කලාපයත් එක්ක තරඟ කරලා ඒ අවස්ථාව උදා කර ගැනීම සඳහා මේ ඉකොනොමික් ට්‍රාන්ස්ෆෝමේෂන් එක, මේ ආර්ථික ප්‍රතිසංස්කරණ ඉතාමත්ම වැදගත් කියන අදහස ගොනු කරමින් විශේෂයෙන්ම ලෝකයේ රටවල් දියුණු වෙලා තියෙන්නේ කලාපයක් එකට එකගෙන. යුරෝපා හවුල වේවා, ආසියානු රටවල් වේවා, ආසියාන් රටවල් වේවා, ගල්ෆ් කලාපයේ රටවල් වේවා,
මුතුමයි කාලය අවසන්,
උතුරු ඇමරිකාවේ රටවල් වේවා, මම නවත්වනවා, මේ සියලු දෙනා දියුණු වෙලා තියෙන්නේ කලාපයක් හැටියට. එම නිසා මම හිතනවා ඉන්දියාව ලෝකයේ වේගයෙන්ම සංවර්ධනය වන විශාලතම ආර්ථිකය. ඒ තුළ අපිට විශාල අවස්ථාවක් තියෙනවා. එය නිසි පරිදි කලමනාකරණය කරගෙන අවස්ථාව උදා කරගත්තොත් ලංකාවටත් ආර්ථික වශයෙන් ඒකෙන් වාසි ලැබීමේ විශාල හැකියාවක් තියෙනවායි කියන එක ප්‍රකාශ කරමින් ඒ සඳහා අවශ්‍ය අඩිතාලම සැලසෙන මේ අලුත් නීති රීති තුලින් අපි උත්සාහ කරන්නේ ඊට අවශ්‍ය පසුබිම සලස්වන්නයි කියන එකත් ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.
මම ස්තුතියි කර විජිතේරත් මන්ත්‍රීතුමා. ඔබතුමාට මිනිත්තු 7ක කාලයක් තියෙනවා.
ගරු මුලස්නාරුඩ මන්ත්‍රීතුමනි, ආණ්ඩුව ණය කළමනාකරණය ගැන කොතර කිව්වත් ඉතා පැහැදිලිව මේ කාර්තුව ඉදිරිපත් කරපු ආණ්ඩුවේ ණය වාර්තාව ඉතා පැහැදිලිව කියනවා. දේශීය සහ විදේශීය ණය ඩොලර් බිලියන 100ක් දක්වා වැඩි වුණා කියලා. ඇතර මේ ණය අර්බුදය ඇති වෙච්ච වෙලාවේ අපිට තිබුණේ ඩොලර් බිලියන 83ක ගෙවා ගන්න බැරි ණය අර්බුදයක්. ගිය අවුරුද්දේ දෙසැම්බර් වෙනකොට ඩොලර් බිලියන 96.2ක් දක්වා ඒක වැඩි වෙලා තියෙනවා. එතකොට අද මේ අවුරුද්දේ පළවෙනි කාර්තුව මාර්තු අග වෙනකොට ඩොලර් බිලියන 83 ඉඳලා ඩොලර් බිලියන 100 දක්වා වැඩි වෙලා මේ කාර්තුවට විතරක් ඩොලර් බිලියන 4ක් අලුතෙන් ණය අරන් තියෙනවා. විදේශීය ණය ගන්න බැහැ. දැන් ඒක බැරියර් එකට වෙලා තියෙන්නේ. හැබැයි ආණ්ඩුව දේශීය වශයෙන් ණය අරන් තියෙනවා ඩොලර් බිලියන 4ක්. මිලියන 4000ක්. ඒ වැඩියෙන්ම ණය අරන් තියෙන්නේ භාණ්ඩාගාර බැඳුම් කර නිකුත් කළා. ඉතින් භාණ්ඩාගාර බැඳුම් කර නිකුත් කිරීමෙන් තමයි කාර්තුවට මාස 3ට ඩොලර් බිලියන 4ක තවත් අලුත් ණයකන්දක් අපි මත පටවලා තියෙන්නේ. ඉතින් කාර්තුවකට බිලියන 4ක් නම් කාර්තු 4 එනකොට මාස 12ට මේ අවුරුද්දට බිලියන 12ක් මේ විදිහට අලුතෙන් ණය ගන්න. ඒක දේශීය වශයෙන් ගත්තත් විදේශීය වශයෙන් ගත්තත් මේ රටේ මහජනතාව ගෙවන්න තියෙන ණය බවට මේකපත් වෙනවා. ඒස ණය කළමනාකරණය ගැන මුණ අනපනත් ගිනවත් ආණ්ඩුව මේ ණය කළමනාකරණය හරියට කළා නැහැ. දැන් උද්ධමනය අඩු වෙච්ච ඒවා ඩොලර් එකේ පහත බැසීම් ගැන කතා කරනවා. හැබැයි මේ ණය වැඩි වෙච්ච එක ගැන ආණ්ඩුව කවදාකවත් කොහෙවත් කියන්නේ නැහැ. ඇයි ඒක හංගන්නේ? මේක හංගන්න බෑ. මොකද ආණ්ඩුව කිව්වේ නැතුණාට මේක හංගන්න බෑ. මේක ඉතා පැහැදිලිව වර්තාවල තියෙනවා. ආණ්ඩුව ණය කළමනාකරණය කරලා නැහැ. කළමනාකරණය කරා නම් මෙහෙම අලුතෙන් ණය බරක් ඉන්නේ නැහැ. සෝ දැන් අපිට ඩොලර් බිලියන 100ක් ණය ගෙවන්න තියෙනවා. ඒතර ඒ ඩොලර් බිලියන 100ෙන් පොලියත් අපිට ගෙවන්න වෙනවා තව බොහෝ ප්‍රමාණයක්. දේශීය වශයෙන්ුත් අපිට පොලිය ගෙවන්න වෙනවා. විදේශීය වශයෙන්ුත් පොලිය ගෙවන්න වෙනවා. ඉතින් ඒ ණයයි පොලියයි දෙකම එකතු වෙලා මේ රටේ ජනතාව මත පැටවෙනවා. ඇත්තටම අපි IMF එකට යනකොට ආණ්ඩුව දිගින් දුකට කිව්වේ IMF එකේ උදව්වෙන් අපේ ණය ප්‍රතිවිගත කරනවා කියලා. විදේශීය ණය ප්‍රතිවිගත කරනවා කියලා කිව්වේ. පටන් ගත්තේ නෑ දේශීය ණය ප්‍රතිවිගත කරනවා කියලා. හැබැයි සිද්ධ කරේ දේශීය ණය ප්‍රතිවිගත කරන එක. අද වෙනකොට එක ඩොලර් එකක්වත් විදේශීය ණය ප්‍රතිවිගත කළා නෑ. ඒක බාලගිරි දෝෂේ අද නෙමෙයි හෙට වගේ හැමදාම කියනවා. ඉතින් අදත් කියනවා හෙට කියලා. ලබන මාසේ කියනවා. මේක අවුරුදු 2ක් තිස්සේ අපි දැක්කා. තවමත් අපි චීනෙන් ගත්ත, ඉන්දියාවෙන් ගත්ත, ජපානෙන් ගත්ත, පරිස්කබ් වලින් ගත්ත ඩොලර් එක ඩොලර් එකක් තාපව ගෙවලා නැහැ. සහන අරගෙනත් නැහැ. ISB ණය ඒ සඳහා අපි සහන අරගෙන නැහැ. ඒ නිසා අපි ණය අර්බුදයක තව ඉන්නවා. ණය අර්බුදේ එන්න එන්න වැඩි වෙලා තිනවා මිසක් ණය අර්බුදේ සමනයටපත් වෙලා නැහැ. අපි වැඩියෙන්ම බයිලටරල් ලෝන්ස් අරන් තින්නේ චීනෙන් සහ ඉන්දියාවෙන්. ඒතර මේ විදේශීය ණය වලින් වැඩි පංගුවක් තියෙන්නේ ද්විපාර්ශ්වික ණය ගත්තොත් ඒ රටවල් දෙකෙන්. ඒ රටවල් දෙකේ ලෝකයේ තුල පවත්තා වෙළඳ තරගය නිසා අපි ආර්ථික වශයෙන් තවත් උගුලකට වැටලා තියෙනවා. අපිට සිද්ධ වෙලා තියෙනවා ඒක ඒ උගුලේ හිර වෙලා අපේ රටේ ආර්ථික ස්වෛරීත්වය ආර්ථික ස්වාධීනත්වය නැති කරගන්න තත්ත්වයටපත් වෙනවා. ඉතින් මේක තමයි ඇත්ත තත්ත්වය. ඒ නිසා අපි හරියට ගත්තොත් අපි තවත් ණය අර්බුදේ ගිලීමක් තමයි මේ මාස කීපය තුල සිද්ධ වෙලා තියෙන්නේ. මතු පිටින් පෙන්නන ආර්ථිකය හොඳයි දැන් හරි මෙහෙමයි කියලා. නමුත් සිද්ධ වෙලා තියෙන්නේ වෙන මොකක්වත් නෙමෙයි. අපි හිටියට වඩා හුස්ම ගන්න බැරි තැනට ණය ළඟටම මේ ණය අපි හිර කරලා තියෙනවා. දැන් විත්තියටම හේතු කරලා තියෙනවා. ඩොලර් බිලියන 83ක තිබිච්ච ණයකන්ද ඩොලර් බිලියන 100ක් දක්වා වැඩි කළා. මේ 2024 අවුරුද්දට පළවෙනි කාර්තුවට විතරක් මාස 3ට විතරක් අලුතෙනුත් තව ඩොලර් බිලියන 4ක ණයකන්දක් මේ රටේ මහජනතාව මත පැටවිලා තියෙනවා. ඒක තමයි ඇත්ත තත්ත්වය. එනිසා අපිට IMF එකෙන් දාපු කොන්දේසි අනුව අපේ විදුලි බිල, තෙල් මිල, ගෑස් මිල, අපේ බදුබර වැඩි කරා, ඒ වියදම් වැඩි කරා. හැබැයි අපේ ආදායම් වැඩි කරන්න මේ ආණ්ඩුව සමත් වුණේ නැහැ. අපනයන ආදායම ගැන කතා කරන හොඳයි. අපනයන ආදායම් වැඩි කළ යුතුයි. ඒකට ලෝකයේත් එක්ක අපි අත්වල් බැඳ ගන්න ඕනි. ඒකට ඉන්දියාව, චීනය, ලෝකේ හැම රටක් එක්කම අත්වල් බැඳගෙන ලෝක වෙළඳපොලේ වැඩි පංගුවක් අපි අත්පත් කර ගන්න ඕනි. ඒකට IT තාක්ෂණය වෙන්න පුළුවන්. ඒ පරණ කෘෂිකාර්මික අපනයන විතරක් නෙමෙයි අලුත් නවීනතම කාර්මික නිෂ්පාදනයන් හරහා සේවා ආර්ථිකයේ පළල් කිරීම හරහා අපේ අපනයන ආදායම් වැඩි කරගන්න ඕනි. හැබැයි ඒක මේ ආණ්ඩුවේ
දෙකක කාලයක්
යනවා. එතන තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. ඒ නිසා මේ ආණ්ඩුවේ ණය කළමනාකරණයේ දුර්වලතාවය ඉතා පැහැදිලිව ආණ්ඩුව ඉදිරිපත් කරපු මේ ණය වාර්තාවෙන් ඉතා පැහැදිලිව ඔප්පු වෙනවා කියන එක මම සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම අවසාන මිනිත්තුවේ ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමියනි, අද උදේ කතා වෙලා තිබුණා මේ කුප්‍රකට විවාදයක් පිළිබඳව. ඉතින් අපි කවුරුත් දන්නවා ජනාධිපතිවරණයක් තියෙන්නේ. ඒ ජනාධිපතිවරණේ ප්‍රධාන ප්‍රතිවාදීන් අතර තමයි විවාදය පැවැත්වෙන්නේ. ඒකට ආර්ථිකයේද, දේශපාලනයේද, රටේ අනාගතය පිළිබඳවද සියලු කරුණු පිළිබඳ විවාද කිරීම සඳහා තමයි ඒ ප්‍රධාන විවාදය ලෑස්ති කරලා තිබුණේ. ඉතින් එතෙන්දී මම දන්නේ ඒ මන්ත්‍රීවරයා අද මෙතන කතා කරපු මන්ත්‍රීවරයා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයත් එක්ක ඩීල් එකක් දාලාද කියලා සජිත් ප්‍රේමදාස මහත්මයාගේ චරිතය තවත් ඝාතනය කරන්න හැල්ලුවට ලක් කරන්න. අපේ රටේ සාමාන්‍ය දේශපාලනයේදී කවුරුත් දන්නවා කවුරුත් කතා වෙනවා දේශපාලනයේ කැපී පෙනෙන විහිළුකාරයෙක් ඉන්නවා කියලා. දේශපාලනයේ කැපී පෙනෙන මෝඩයෙක් ඉන්නවා කියලා. ඉතින් මෙතෙක් කල් මෝඩයෙක් විහිළුකාරයෙක් බවට පත් වෙලා හිටපු පුද්ගලයා නලින් බණ්ඩාර විසින් අද උදේ තවත් මඩ ඌරෙකුට සමාන කරා. එතුමා සිංහෙක් සහ ඌරෙක් අතර විවාදයක් ගැන කතා කරා. කවුද ඌරා, මඩතවරගත්ත ඌර කවුද කියන එක නලින් බණ්ඩාර මන්ත්‍රීවරයා මුළු රටටම ඔප්පු කරලා පෙන්නුවා. ඉතින් මම ඒකයි කිව්වේ, මෙතෙක් කල් නම් ජනතාව කිව්වේ මෝඩයා කියලා, මෙතෙක් කල් නම් ජනතාව කිව්වේ විහිළුකාරයා කියලා. අද නලින් බණ්ඩාර විහිළුකාරයා මෝඩයා වල් ඌරෙක් බවට මඩ ඌරෙක් බවට පත් කරා. ඉතින් ඒක එතකොට පැහැදිලිව පේනවා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා නලින් බණ්ඩාරත් එක්ක ඩීල් එකක් තියෙනවා කියලා. ඒ ඩීල් එක තමයි අර පුතානෝගේ චරිතය ඝාතනය
කරලා
තත්ත්වය තවත් බහල කරන එක, විහිළුකාරයෙක් මෝඩයෙක් වල්ලූරෙක් බවට පත් කරන එක. ඉතින් එතෙන්ට පත් කරන්න ඒ මන්ත්‍රීවරයාම දරපු උත්සාහය පිළිබඳව අපිට පැහැදිලි වෙනවා. එතන නම් පැහැදිලි ඩීල් එකක් තියෙනවා, මේක තමයි ඇත්තම ඩීල් එක. ඒ ඩීල් එක ගැන හොයාගන්න පුළුවන් තව දවස් කීපයකින් ඒ මන්ත්‍රීවරයා කොයි පැත්තේද ඉන්නේ කියන එක මේ රටේ ජනතාව දැනගත්තම්. බොහොම ස්තුතියි.
Honorable M.M. Musharraf, we have 11 minutes.
Bismillahirrahmanirrahim. In the Vivadatil, Public Debt Management, Rajya Naya Kalamanakare Bill, in the summer pick up at Rikradi. I'm the Nad, Miham Kiamaha, Palwar Turekalum, Pindangi and Ilakal Lirundi. In the Uru, Stiraman or Nile no Kinahandrikradi. இந்த ஸ்திரமான ஒரு நிலையை நகர்த்தி வந்தது அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படி இருக்கிற போதும் இன்று இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பில் மிக முக்கியமான ஒரு பில். ஏனென்றால் IMF உடன் சென்று எமது நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்த்துக் கொள்வோம் என்பதான ஆலோசனைகள் அன்றைய தினம் பலராலும் முன்வைக்கப்பட்ட போதும் அதை சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கத்திற்குள்ளிருந்தும் பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்தில் இந்த IMF-க்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியவர்களில் முதன்னிலையில் இருந்தார் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். IMF-க்கு சென்று எமது இந்த நிதி நிலைமைகளை சரி செய்து கொள்வதை தவிர வேறு மார்க்கமில்லை என்ற ஒரு கருத்தை அவர் அங்கே முன்வைத்ததன் பேரில் IMF-க்கு சென்றோம். IMF-க்கு சென்றும் எமது பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமான நிலைமை ஏற்படாது என்பதான ஆரூடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டன. குறிப்பாக டாலரினுடைய பெறுமதி 750 ரூபாயை விட அதிகரிக்கும், 1000 ரூபாய்க்கு நெருங்கும், இந்த நாட்டிலே பட்டினி சாவு ஏற்படும் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் இந்த நாட்டு மக்களுக்கு சாபம் விடுவது போன்ற எதிர்வு கூறல்களை தொடர்ந்தும் பேசிய வண்ணம் இருந்தன. ஆனால் நிலைமை இன்று உண்மைக்குண்மையாக தலைகளாக மாறியிருக்கிறது. உண்மையில் டாலரினுடைய பெறுமதியை 300 விட குறைவாக கொண்டு வர முடியுமா என்பதான கேள்விகள் அன்று இருந்தன. நிச்சயமாக எதிர்க்கட்சிகளில் பொருளாதார விற்பனர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலருமே அன்று எதிர்வு கூறிய 750 ரூபாயாக டாலர் மாறும், 1000 ரூபாயாக டாலரினுடைய விலை கூடும் என்பதாக கூறியவர்கள் இலங்கையினுடைய ரூபாவின் பெறுமதி அதிகரித்து டாலரின் பெறுமானம் 300 விட குறைவாக வரும் என்பதை அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் ஜனாதிபதி அவர்களுடைய செயன்முறைகளின் ஊடாக அதனை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த உள்ளக கடன் மறுசீரமைப்பு அதேபோன்று வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் பேசப்பட்ட போதும் இந்த விடயம் ஒருபோதும் சாத்தியமில்லை என்பது போன்றதான கருத்துக்கள் தான் அன்று முன்மொழியப்பட்டன. இந்த விடயம் சாத்தியப்படும், IMF-இன் ஊடாக கடன் முதலாவது கடன் பெறுமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அன்று சொன்னபோது கூட பல பேரும் இல்லை இது கிடைக்காது என்ற கருத்துக்களை சொன்னார்கள். இப்போதும் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது. IMF-னுடைய அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலே கிடைக்கப்பெறுகின்ற அந்த ஒப்புதல் என்பதும் அந்த உடன்படிக்கை என்பதும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரும் ஒரு சக்தியாக அது மாறப்போகிறது என்பதை பலருமே இன்று ஆர்வம் கூறியிருக்கிறார்கள். நான் சற்று முன் பேசிய NPP-னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நான் பார்த்தேன். இன்று இந்த விவாதம் மிக முக்கியத்துவம் மிக்கதான ஒரு விவாதம். இந்த விவாதத்தினுடைய உட்பொருள்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்தில் சில எதிர்க்கட்சியில் இருக்கின்ற முக்கியமான பொருளாதாரம் தெரிந்தவர்களினுடைய ஆரோக்கியமான கருத்துக்கள் இங்கே பகிரப்படுவதை நான் ஆரோக்கியமாக வரவேற்கின்றேன். இந்த பொருளாதாரம் தொடர்பான உரையாடலிலே பங்கேற்பதற்கான எந்த ஒரு பெருமானமும் இல்லாமல் முக்கியத்துவமும் கொடுக்காமல் இன்றைய நிகழ்விற்கு வருகை தராத பிரதானமான எதிர்க்கட்சி அல்லது நான் நாளை இந்த நாட்டிற்கு ஜனாதிபதி ஆவேன் என்று சொல்பவர்களினுடைய நிலை பற்றி இந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இன்று இதற்கு முன்பு பேசிய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் நாட்டினுடைய நிலை தொடர்பாகவும் பேசுகிற போது உலக கடன்களிலே அதிகரிப்பு என்று ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார். உண்மையில் இந்த கடன் விவகாரங்களை நாம் எடுத்து பார்க்கிற போது எமது தேசம் பட்டிருக்கின்ற கடனை இந்த IMF-னுடைய உடன்படிக்கை கூடாக பெருமளவு 17 பில்லியன் வரையிலுமாக குறைப்பதற்கான பொறிமுறைகளுக்கு கூடான பேச்சுவார்த்தை தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் மிக முக்கியமான சில கட்டங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று பேசப்படுகின்ற முக்கியமான ஒரு விடயம், நாம் பெற்றிருக்கின்ற இந்த கடன்களினுடைய வட்டியை எப்படி குறைப்பது, இந்த கடன்களை மீளச் செலுத்துவதிலே ஒரு கழிவினை எப்படி பெறுவது, இந்த கடன்களை மீளச் செலுத்துவதற்கான காலங்களை எவ்வாறு நீடிப்பது என்பது தொடர்பான இந்த கலந்துரையாடல்கள் இப்பொழுது எமது அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்துக்கும் இடையில நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. IMF-னுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தனிப்பட்ட கடன் தொடர்பாக பல பிரமுகர்களுடனான கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. இவைகளுக்கூடாக 17 பில்லியன் டாலர் வரையிலும் எம்மால் குறைப்பு செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அரசாங்கம் மாத்திரமல்ல இந்த கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்ற விற்பனர்களும் இங்கே தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக அண்மையிலே இந்த IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய திணைக்களத்தின் அதாவது தொடர்பாடல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற ஜூலி கோசாக் அவர்கள் தெரிவிக்கின்ற போது இலங்கையினுடைய இந்த நிதி முகாமத்துவம் மறுசீரமைப்பு தொடர்பான இலங்கை அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கின்றது என்றும் வெகு விரைவில் இது முடிவுக்கு கொண்டுவரப்படும் மிக பெருமதியான ஒரு எதிர்காலத்தை இலங்கைக்கு கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்த பிரான்சிலிருந்து வந்திருந்த தூதுவர் அவர்கள் கூட இலங்கையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார். ஒபிசியல் கிரெடிட் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை அமைத்து அதில் இந்தியா, ஜப்பான், அதே போன்று பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அடங்கலாக, சீனா ஒரு பார்வையாளராக இருக்கின்றது. இந்த கமிட்டியின் ஊடாக எவ்வாறு இந்த எமது வெளிநாட்டு கடன்கள் தொடர்பான மறுசீரமைப்பு விடயங்களை பூர்த்தி செய்வது என்பது தொடர்பாக அரசாங்கம் நம்பிக்கையோடு அரசாங்கத்தோடு வெளிநாட்டு நாடுகள் அதே போன்று IMF நிறுவனம் என்பது நம்பிக்கையோடு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த விடயங்கள் எல்லாம் யாரும் எதிர்ப்பு கூறாத யாரும் எதிர்பார்க்காத விடயங்களாக இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் மிக திறம்பட அதனை செய்து வருகிறார் என்ற விடயத்தை ஒப்புக்கொள்ள திராணி இல்லாமல் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உலக கடன்கள் அதிகரிக்கின்றன, நிச்சயமாக அதிகரிக்கும். எமது நாட்டை பொறுத்தளவிலே இந்த கடன்களை கட்டுப்படுத்துகின்ற வழிமுறைகள் தொடர்பாக இப்போது நாம் வெற்றி கண்டு வருகின்றோம். முற்றுமுழுதாக ஒரு பேங்க் டிராஃப்டான கன்றி வங்குரோத்து நிலையடைந்த ஒரு நாடு, ஒரு பூச்சிய அதைவிட குறைவான நிதி இருப்பில் இருந்து படிப்படியாக நாம் மேலே கொண்டு வருகிற போது உடனடியாக நாங்கள் எல்லாவற்றையும் ஓரிரு வருடங்களுக்குள் மாற்ற முடியும் என்று நாம் நினைத்துக் கொள்ள முடியாது. இந்த குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு வேகமான ஒரு வளர்ச்சியை இந்த தேசத்தில் கொண்டு வந்ததற்காக அதிமதி ஜனாதிபதி அவர்களையும் இந்த நாட்டு அரசாங்கத்தையும் வெளிநாடுகள் IMF நிறுவனங்கள் என்பது பாராட்டுகிறது என்பதை சொல்வதற்கு கூட நமக்கு இன்று வெட்கமாக இருக்கிறது, அல்லது அதற்கான ஒரு தைரியம் இல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே யதார்த்தம் புரியப்பட வேண்டும். இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான தேர்தலிலே போட்டியிடுகின்ற போட்டியாளர்கள் பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த எலான் மஸ்க் என்கின்ற உலகத்தின் மிக முதன்மையான பணக்காரர் அவரை பற்றிய எமது நாட்டு தலைவர்களுடைய புரிதலை கொண்டு விளங்கப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். எலான் மஸ்கை பற்றி பேசுகிற போது இந்த நாட்டில் அடுத்து நான் ஜனாதிபதி ஆவன் என்று கனவோடு இருக்கின்ற ஒரு கட்சியின் முக்கியஸ்தவர் அவரை ஒரு ஆர்த்திக காத்தகையா என்று சொல்கிறார். எனவே ஒரு எலான் மஸ்க் என்பவரின் தொடர்பாடல் என்பது எம் போன்ற ஒரு தேசத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கும், எமது பொருளாதாரத்தை எவ்வளவு தூரம் அதனை மேம்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு முதலீட்டை உள்வாங்குவதற்கு எப்படியான ஒரு உதவிகளை செய்யும் என்கின்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத கருத்துக்கள் கொண்ட ஒரு குழுவாக அந்த குழு இருக்கிறது என்பதை இந்த எலான் மஸ்கின் கருத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். அதை தவிர இன்னும் ஒரு சாராரை நாம் பார்க்கிற போதும் இதே பாராளுமன்றத்தில் எலான் மஸ்க் போன்றவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி நாம் பொருளாதார திருப்தியை காண வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒருமுறை இந்த பாராளுமன்றத்தில் பேசினார். எனவே ஓரளவு பொருளாதாரம் தொடர்பான ஒரு புரிதலோடு இதனை ஒரு கனவாக காண்கின்ற ஒருவராக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பார்க்கின்றோம். அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எலோன் மஸ்குடன் தொடர்பு கொண்டு எலோன் மஸ்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டாலின்கை இங்கே செயற்படுத்துவதற்கும் ஏனைய முதலீடுகளில் அவரை உள்வாங்குவதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மூன்று தலைவர்கள் தொடர்பாகவும் இந்த சம்பவம் எலோன் மஸ்கினுடைய சம்பவத்தின் ஊடாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சாரார் இந்த எலோன் மஸ்கை பற்றியோ அல்லது பொருளாதாரம் பற்றியோ அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள், இவர்களை நாம் மீண்டும் இந்த தேசத்தில் ஒரு தலைமையாக கொண்டு வருவோமாக இருந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. இரண்டாம் அவர்கள் இந்த தேசம் தொடர்பான கனவுகள் இருந்த போதும் கூட அதனை கனவாக காண்பிக்க முடியுமே அல்லாமல் அந்த கனவை நனவாக்குவது தொடர்பான சர்வதேச தொடர்பாடல் தன்மைகள் கொண்ட ஆட்களாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. மூன்றாவதாக சொன்ன மதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் நாம் காண்கின்ற கனவை நனவாக்கக்கூடிய ஒரு செயல் வீரனாக ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார் என்பதை இந்த எலோன் மஸ்குடனான தொடர்பாடலை கொண்டே எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், எமது தேசத்திலே நாங்கள் இப்பொழுது ஐஎம்எஃப்புடனான உடன்படிக்கை என்பது மிக நெருக்கடியான சில நிபந்தனைகள் எமக்கு கொடுத்தாலும் அந்த நிபந்தனைகளுக்கு கூடாக ஒரு இஸ்திரமான பொருளாதார கட்டமைப்பை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே குறைபாடாக நான் பார்க்கிற ஒரே ஒரு விடயம், எம்முடைய ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உற்பத்தி சார் பொறிமுறையை கொண்டு வருவது, அந்த உற்பத்தி சார் தொழில்முறையை கொண்டு வருவது, அதே போன்று சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் பற்றிய ஒரு அவதானம் மட்டுமே தேவைப்படுகிறது. அதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அண்மையில் கூட நான் பாகிஸ்தான் நாட்டிற்கு விஜயம் செய்திருந்தேன். பாகிஸ்தானில் புத்திஸ்ட் ட்ரையல் தொடர்பான விடயங்களுக்கு அங்கே சென்று பார்க்கிற போது அங்கு செல்கின்ற பௌத்த மதத்தின் தோற்றுவிப்பாளராக இருக்கின்ற புத்த பகவான் அவர்களுடைய காலத்திலே அவர்களால் அவர்கள் நடந்து அவர்கள் இயங்கிய அந்த அனைத்து தலங்களும் பாகிஸ்தானில் முக்கியமாக கந்தாரா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளிலே வியாபித்திருக்கின்றது. அவருடைய எச்சங்கள் அங்கே இருக்கின்ற ஆர்கியோலஜி அதே போன்று அங்கே இருக்கின்ற பாரம்பரியம் மிக்கதான இடங்களை எல்லாம் பார்க்க கிடைக்கிற போதும் நான் மிக முக்கியமான இரண்டு விடயங்களை புரிந்து கொண்டேன். ஒன்றும் பாகிஸ்தான் போன்ற ஒரு முஸ்லீம் தேசத்தில் ஒரு சிறுபான்மையான சமூகமாக இருக்கின்ற இந்த பௌத்த சமூகத்திற்குரிய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை தொல்லியல் இடத்தை பாதுகாப்பதற்கு அந்த அரசாங்கம் மிக முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்கிறது என்கின்ற ஒரு நிலையை நான் பார்த்து கொண்டேன். அதே சமயத்தில் இந்த இவ்வாறான விடயங்களிலே பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்ற விடயங்களுக்கு அப்பால் ஒரு தொல்லியல் இடம் பாரம்பரிய இடத்தை அனைத்து ஒரு நாட்டினுடைய அனைத்து மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மையையும் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் உண்மையிலே கவலையான ஒரு விடயம் என்னவென்றால் உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலும் இவ்வாறான பாரம்பரியமான இடங்கள் தொல்லியல் இடங்கள் என்பவை எல்லாம் அந்த இடங்களுக்கு கூடாக ஒரு சுற்றுலாத்துறையை விருத்தி செய்கிற அல்லது அந்த நாட்டினுடைய தொன்மங்களை வளர்ச்சியடைய செய்கிற போக்குகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக கவலையான ஒரு விடயம், இலங்கை போன்ற ஒரு தேசத்தில் இந்த தொல்லியல் இடம் அல்லது ஹெரிட்டேஜ் இடம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுமே அதை பற்றியை அதை பேணுதலாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிறார்களா என்கின்றது மக்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிற அதே சமயத்தில் இந்த விடயங்கள் தொடர்பாக எம்முடைய இனம் சார்ந்த தொல்லியல் இடம் மட்டும்தான் தொல்லியல் இடம், ஏனைய இனத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, அதற்கான அந்த இனங்களுக்கு எச்சங்கள் இருக்கின்றன, பாரம்பரிய ஸ்தலங்கள் இருக்கின்றன, அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு பெரும்பான்மை சமூகத்திடம் இங்கே இருக்கிறது என்றால் இல்லை. எனவே தொல்லியல் என்பது இலங்கையை பொறுத்தளவில் ஒரு சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் உள்ளான ஒரு மோதலாக இருக்கிறது அல்லாமல் 520 மில்லியன் பௌத்தர்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலிருந்து சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வதற்கு இங்கே உள்ள தொல்லியல் இடங்களும் பௌத்த மதமும் பயன்படுத்தப்பட வேண்டுமே அல்லாமல் இங்குள்ள சிறுபான்மையை நசுக்குவதற்கு அது ஒரு மூலமாக பயன்படுத்தப்படக்கூடாது என்கின்ற ஒரு தகவலை கூறிக்கொண்டு
முக்கியமாக இந்த தேசத்தினுடைய கடன் மறுசீரமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்புவது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இதிலே இன்றைய வேடிக்கையான விடயம் வெளிவார அமைச்சர் கூட இந்த நாட்டை பங்கோலத் நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்புவதை பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம். இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு 1948 இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்றிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பிரதேச மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம், இந்த நாட்டில் நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவேதான். இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்துக்கு வழங்கும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம், நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதுன்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும், இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எந்த சட்ட மூலங்களை கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் கடன் மறுசீரமைப்பை பற்றி பேசினாலும் சரி, IMF நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி, இந்த நாட்டிலே தமிழ் மக்களை, தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டிலே மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராதுன்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையில நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த மாதம் மே 18 மிக முக்கியமாக இறுதி யுத்தம், அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக களமிறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதியை வழங்குகிறார்கள். சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள். இன்று நாங்கள் அறிகிறோம், சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். இன்று பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்குகளுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிற பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருந்ததாக நாங்கள் அறிகிறோம். அதிலே ஒரு சிலர் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கை விட்டு 2 மணித்தியாலத்திற்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கையை தமிழில் மீண்டும் அதை வலியுறுத்தி, தாங்கள் ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தாங்கள் தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள். இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு, விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, நான் பிரதமராக இருந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் எடுத்தால், கையால் எடுத்தால், மூக்கால் எடுத்தால் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியா இருக்கிறார். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா இருக்கிறார். இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினூடாக அமல்படுத்துகிறார். பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதி அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார். ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே 2022 எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த பல விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி 3 மாதத்துக்கு சந்தித்து நாங்கள் இதிலே நாங்கள் ப்ரோக்ரஸ், அதாவது இதில் என்ன முன்னேற்றங்கள் இருக்கு பேசி பேச்சுவார்த்தைக்கு எங்கள் அழைப்பர். அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்றார். இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று எங்களுடைய 15 வருடங்கள் தாண்டி அரசியல் கைதியுடைய விடுதலை பாருங்கள். இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யற ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொது மன்னிப்பை வழங்குங்கள், இல்லை என்றால் புனையிலே அவங்களை விடுதலை செய்யுங்கள். விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை, இது உண்மையை சொல்லுங்கள். ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில 2 ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குகிறோம். நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம், ஜெயமகா என்று ஒரு பெண்ணுடைய தலையை, 19 வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டேக்கேஸை அடித்து உடைத்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை. அவருக்கு சொல்லப்பட்ட விடயம், அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர், அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால விடுதலை செய்தோம் உண்டு. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த காலப்பாதையில் துமிந்த சில்வாவை ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால் அவர்களை விடுதலை செய்ய முடியாது. அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காகத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாட்டி போதை வஸ்து கடத்தியோ அவர்கள் சிறகி போகவில்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. இன்று காணாமாக்கப்பட்ட தாய்மார் எத்தனையோ வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காணாமாக்கப்பட்ட தாய்மாருக்கு இன்று TRC என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து ஒரு புதிய கமிஷனை உருவாக்க போறாருன்னு சொன்னால் அதிலே பொறுப்பு கூறு, அதாவது சட்ட ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை. அப்ப இது மீண்டும் ஐநா மனித உரிமை பேரவையிலே மீண்டும் ஒரு பிரேரணை வரப்போகின்றது. நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக ஐநாவை ஏமாற்றுவதற்கு கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இதிலே ஒரு கொல்லப்பட்டவர், கடத்தப்பட்டவர், காணாமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. சிலர் சொல்லலாம், இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே என்று. எங்களுக்கு நடந்த உண்மை தெரியும், நீங்கள் உங்களுக்கு வந்த உண்மை தெரியும். உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை. இதுக்கு மேல நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற பெயரிலே இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை கொண்டு ஐநாவை ஏமாற்றலாம், நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றலாம், ஆனா வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. இதை நீங்கள் நன்று அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்றதுக்காக அனைத்து வாக்குறுதிகளையும் வழங்குவார்கள். ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம். அதே போலதான் எங்களுடைய காணி பிரச்சனையில் நீங்கள் எடுத்தால் தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்றம் சொல்லியிருந்தார், பௌத்த மதத்தை வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்கள் தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்து இப்பவே செய்யலாம். ஆனா அதை விட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்வதுக்கே இதை நீங்கள் பயன்படுத்துறீங்கள். மகாவேலி அதிகார சபையை பாருங்கள். மகாவேலி அதிகார சபையை நான் அறிந்திருந்தேன். மயிலத்தமடு மாதவன் என்று செழிச்சு கிட்ட ஒரு வருடமாக அந்த மேச்சத்தரைக்காக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார், அவர்களை நாங்கள் அகற்றுவோம், அவர்களுக்கு நாங்கள் நஷ்டீடு வழங்குவோம். ஆனால் இன்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை பன்னாரில் வீதியில் இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை, அவர்கள் 10,000 ஏக்கர் கேட்டால் இவர்கள் 1,000 ஏக்கர் தருவோம் என்று சொல்றார்கள். இன்று நான் அறிந்தேன் 3,000 ஏக்கர் தருவதாக ஏதோ ஒரு பேச்சிலே அமைச்சர் ஈடுபடுவதாக. அமைச்சர் யார் என்று பார்த்தால் கடந்த காலத்திலே வவுனியாவிலே சென்று மன்னிக்கவும் அனுராதபுரத்திலே சென்று ஒரு அரசியல் கைதியுடைய தலையிலே துப்பாக்கியை வைத்து சப்பாத்தை நக்க சொன்ன ஒரு அமைச்சர் இன்று வாக்குறுதி வழங்குறார், மயிலத்தமடு மாதவன் பன்னருக்கு நாங்கள் 3,000 ஏக்கர் ஏதோ வழங்குறோம் சொல்லி. அதிலே மகவெளிக்கு சொந்தமான காணி, ஃபாரஸ்டுக்கு சொந்தமான காணி. அப்ப ஃபாரஸ்ட் ஏற்கனவே தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கல் போட்டு ஃபாரஸ்ட் தன்னுடைய கைக்குள்ளே எடுத்து மக்களுக்கு போக முடியாம ஆக்கி வைத்திருக்கிற இந்த நிலங்களை ஆக்கி வைத்திருக்கிற ஃபாரஸ்டிடம் பன்னாருடைய தலையெழுத்தை மாற்றி பன்னாருடைய நிலைமையும் அவங்களுடன் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ள போறதா இந்த அரசாங்கம். காணி அபகரிப்பு என்ற போர்வை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ராணுவ முகாம்கள் அம்பாரிலே ஆலேடி வெம்பிளே ராணுவ முகாமுக்கு வந்து பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு நிலம் தேவையாக இருக்கின்றது சொல்றார்கள். ஜனாதிபதி ஒரு புறம் சொல்றார் வடக்கிலே போய் படம் காட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்திற்கு நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்தெடுக்கிறார்கள். 43 மேற்பட்ட தனியார் உறுதி பத்திரங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்றி கௌரவ நான் நினைக்கிறேன் அந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த டிசிசியுடைய சேர்மனும் இந்த இடத்தில் இருக்கிறார் முஷாரப் அவர்கள் ஆலடி வம்பு பிரதேசத்திலே 43 பேருடைய காணிகளை அந்த டிஎஸ் திருக்கோயில் ஆலடி வம்பு அந்த பிரதேசத்தில் 43 பேருடைய காணிகளை மீண்டும் சுவீகரிக்கிறதுக்கான அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. மணிக்கோன் சொல்லுங்க. சாரி, அதாவது கௌரவ முஷாரப் அவர்களே சேர்மன், WD வீரசிங்கா தான் சேர்மன் சார், மன்னிக்க வேண்டும். இந்த பிரதேசங்களிலே பிரதேச செயலாளர் புதிதாக ஸ்டிக்கர்களை ஒட்டி இந்த காணிகளை பறிக்கிறதுக்குரிய நடவடிக்கையில் ஈடுபடுறார். இதை நாங்கள் எங்கே போய் சொல்வது? காணி அபகரிப்பு இன்றும் வடக்கு கிழக்கில் நடந்து கொண்டிருக்க இவ்வாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதிகளை நீங்கள் நடாத்தி கொண்டு தமிழ் மக்களை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேண்டும். கிட்டத்தட்ட அவ்வாறு தான் நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்பும் இல்லை, வடக்கு கிழக்கிலே வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற பண்ணையாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில் இது வடக்கு கிழக்கிலே மட்டக்களப்பிலே மட்டுமில்லை, திருவோணமலையிலே மேச்சத்தர பிரச்சனை இருக்கின்றது, அம்பாறிலே மேச்சத்தர பிரச்சனை இருக்கின்றது. சரி, நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை தான் தரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னேறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களை பார்த்தீங்க என்று சொன்னால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சட்டவிரோதமாக சுருக்கு வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி டைனமைட் போடுறதாக இருக்கட்டும், இல்லாட்டி டோர்ச் அடிச்சு மீன் பிடிக்கிறதாக இருக்கட்டும், இவ்வாறாக சட்டவிரோதமான மீன்பிடியிலே ஈடுபட்டு ஒரு சிலரினால் இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் பல மீனருடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். ஆனால் கேட்டால் ஒரு தமிழ் அமைச்சர் தான் மீன்பிடித்துறைக்கு அமைச்சர், ஒரு தமிழ் அமைச்சர் மீன்பிடி துறையிலே அமைச்சராக இருந்தும் கூட வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய தமிழ் மீனருடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு நிலை. சந்திப்புகள் நடக்குது. நானும் அவரிடம் அவர் அமைச்சர் என்ற வாயிலே அவரிடம் தொலைபேசி அழைப்பெடுத்தால் நாங்கள் ஒரு சந்திப்பை மேற்கொள்வோம், இதிலே மீனருடைய பிரச்சனை நாங்கள் பேசுவோம் என்று சொன்னாலும் கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்று இந்த அமைச்சர் முன்வைக்கிறதாக நாங்கள் காணவில்லை. சட்டவிரோதமான இதே போல இந்த சட்டவிரோதமான மீன்பிடி தொடருமாக இருந்தால் இன்னொரு 10 வருடத்திலே வடக்கு கிழக்கிலே கடலுக்கு போனால் மீன் பிடிக்க இயலாத ஒரு சூழல். நாங்கள் மாலத்தீவுக்கோ இல்லாடி வேற ஏதோ தீவுக்கு போய் தான் நாங்களும் மீன் பிடிக்க வேண்டிய ஒரு நிலம் வரும். கால்நடை அழித்து விட்டீங்கள், மீன்பிடி அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விவசாயிகள் கடந்த போகத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டேடு இதுவரைக்கும் வழங்கவில்லை. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நான் பார்த்திருந்தேன் நேற்றைய தினம் இந்த மாத்திர பிரதேசத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மாத்திரையில இந்த போகத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நஷ்டேடு வழங்க வேண்டும் என்று பேசப்பட்டது. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கடந்த போகம், அதாவது இந்த போகம் முடிந்து அறுவடை செய்து 6 மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது சில இடங்களிலே, அந்த பிரதேசத்திலே கூட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நஷ்டீடு வழங்கவில்லை. ஏன் இது ஒரு முழுமை? இதை பார்த்தால் வேற நீங்கள் பல காரணங்கள் சொல்லலாம், எங்களை பொறுத்தவரை இது முழுமையாக இனவாத செயல்பாடு. விவசாயிகளுக்கு இந்த போகத்துக்கான உரமானியம் அந்த காசு இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை. சரி, நீங்கள் இந்த போகத்திலே நெல் அறுவடை செய்யும் அந்த காலப்பகுதியிலே என்ன விலைக்கு நெல்லை நீங்கள் கொள்வனவு செய்ய போறீங்க என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தால் தான் எங்களுடைய விவசாயிகளும் அந்த போகத்திலே அறுவடை செய்யும் காலப்பகுதியிலே அதுக்கு தயாரிலே இருப்பார்கள். ஆனால் இனவாத செயல், இந்த இனவாத செயல் இதுதான் இந்த நாட்டுடைய சாபம். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு, அதாவது எங்களுடைய கையிலே வடக்கு கிழக்கிலே அதிகாரம் பயிரப்பட்டிருந்தால், அந்த அதிகாரங்கள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்ப வேண்டிய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். எங்களுடைய மக்களை நாங்கள் ஒரு பலமான பொருளாதாரத்தை எங்களுடைய மக்களுக்காக கட்டியெழுப்ப வேண்டிய வழி எங்களுக்கு தெரியும். இன்று சபையிலே பேசியவர்கள் இன்று பலருடைய அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு அவங்களுடைய திட்டம் என்னவென்று கேட்டால் தென்னிந்தியாவுடன் ஒரு பாலத்தை அமைத்துதான் நாங்கள் கட்டியெழுப்ப போறோம் என்று சொல்றார்கள். வரவேற்கிறோம். தென்னிந்தியா இந்தியாவுடன் ஒரு லேண்ட் கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இதையும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்களுக்கு வருமாக இருந்தால் இதையும் தடை செய்வதற்கு இவர்கள் முன் வருவார்கள். ஏனென்றால் முழுமையாக இனவாதம், இனவாத செயல்பாடு. கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நீதி இல்லை. இந்த நாட்டிலே நிலைமை அதுதான். இந்த நாட்டிலே இவ்வாறாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் மீது வன்முறையை மேற்கொண்டு வன்முறையை பார்த்து நீங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷப்படுவீர்களா இருந்தால் உங்களை IMF ஒப்பந்தமும் காப்பாற்ற முடியாது, சர்வதேசிலிருந்து முதலீடுகளும் வராது. இந்த நாட்டிலே நாங்களும் பல இடங்களிலே போய் பேசியிருக்கிறோம். இந்த நாட்டிலே பல நாடுகளுக்கு நாங்கள் சென்று பேசியிருக்கிறோம். பல நாடுகளுடைய அமைச்சர்கள், பல நாடுகளுடைய முதலீடு செய்கிறவருடைய நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த நாட்டிலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் முதலீடு செய்வதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படி இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருக்கும் ஒரு இனத்தையே இவ்வாறு அடக்கி ஒரு இனத்துக்கே இந்த நாட்டினுடைய குடிகளுக்கே இவ்வாறாக அநீதி செய்யும் ஒரு நாட்டிலே இருக்கிற இந்த அரசாங்கங்கள் அவ்வாறாக முதலீடு செய்கிறவர்கள் வந்தால் அவர்கள் மீது எவ்வாறாக, அதாவது நாட்டு மக்களுக்கே நாட்டு சொந்த சகோதர மக்களுக்கே வன்முறையிலே ஈடுபட்டவர்கள் எவ்வாறான மக்களாக இருப்பார்கள், இந்த மக்களை அரசாங்க இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எவ்வாறாக இருக்கும் என்ற சந்தேகம் அவங்களுடைய மனதில் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கிறதா இருந்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைத்தால் மட்டுமே தான் இந்த நாட்டுக்குள்ளே முதலீடுகள் வரும். இந்த நாட்டுக்குள்ளே இன்று சிலர் நினைக்கலாம் இந்த நாட்டிலே வந்து சிலர் நினைக்கலாம் IMF உடன் அந்த ஒப்பந்தத்தை செய்த பிறகு இந்த நாட்டிலே கடன் மறுசீலமைப்புக்கு பிறகு இந்த நாட்டுக்குள்ளே இந்த இருக்கிற நாங்கள் எங்களுடைய சிறிதாக குருவி கூடு கட்டுறது போல சேமித்து 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 இந்த நாட்டு நாடு பட்டிருக்கும் $52 பில்லியன் கடனை கட்ட முடியாது. இந்த நாட்டிலே கடனை கட்டுறதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளே பாரிய முதலீடுகள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு போக முடியும். ஆனால் அவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்த நாட்டிலே இருக்கும் மக்களுக்கு, இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு, இந்த நாட்டிலே இருக்கும் எங்களுக்கு, அனைத்து மக்களுக்கு ஒரு சம உரிமை இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள் முதலீடும் பெறாது, இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பெறாது. இது சாபம், இந்த நாடு மீது சாபம். 15 வருடங்களுக்கு முதல் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட சாபம் அந்த மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்று இன்று ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் காணாமாக்கப்பட்ட அலுவலகத்துக்கு 5 கணக்கில் 5 சம்பவங்களை கொடுத்து இந்த 5 சம்பவங்களுக்கு என்ன நடந்து இவருக்கு என்ன நடந்து கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்கவில்லை. அதாவது அந்த 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 குடும்பத்தினருடைய சார்பில் கேட்டிருக்கிறார்கள். இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது தெளிவாக இருக்கின்றது. இதிலே இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது இப்படி கேட்டிருக்கிறார்கள். பாலச்சந்திரனுக்கு எப்படி என்ன நடந்தது, கணக்க லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், 10,000 மக்கள் காணாமல் போனார்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஐந்து சம்பவங்களை பற்றி நீங்கள் விளக்கம் தருகிற ஒரு 5 சம்பவத்துக்கே விளக்கம் தர முடியாது என்றால் முழுமையாக உண்மைகளை மூடி மறைக்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம். இவ்வாறான ஒரு பின்னணியிலே தான் இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே வரப்போகின்றது. இந்த நாட்டிலே ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கால் தான் இம்முறை ஜனாதிபதி முடிவெடுக்க யார் என்றதை முடிவெடுக்கப்படும் என்றதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். அது எல்லா வேட்பாளருக்கும் தெரியும். அதனால் தான் சில வேட்பாளர்கள் சில சில நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சில அரசியல்வாதிகளை விலை கொடுத்து வாங்குவது, சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக நீங்கள் வாக்குகளை பிரித்து விடுங்கள் என்று சில தந்திரங்களை வழங்குகிறார்கள். ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் கூட்டாக சேர்த்துக் கொண்டிருக்கும் கொலைக்கார பாவிகள் ஈஸ்ட குண்டு ஒடிப்பிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கூட மடியிலே வைத்துக் கொண்டு இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்கை நீங்கள் பெற முடியும் என்று யாரும் நினைப்பீங்களா இருந்தால் அது ஒரு பகல் கனவாகவே மட்டும் இருக்கும். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மனம் தளர வேண்டிய அவசியமில்லை. இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வாறு தான் அநீதி நடந்தாலும் என்ன அநீதி அரசாங்கம் செய்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்தஸ்துடன் வாழும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் உரிமைக்கான இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற செய்தியை இந்த முக்கியமான விவாதத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.